ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு: இரண்டாம் சூத்திரம். 135வது பாடல் முதல் 143வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு ஓட்டம் இரு செவியம் மதத்தன் ஆழ்வாய் இங்கரத்தன் ஆறு தரு ஓட்டம் பெறையிதடி தாழ்ஷடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாழ்கள் உருகோட்டம்போடும் வணங்கி ஓவாரே இரவு பகருணவோர் சிந்தை திருவோட்டும் அயம் திருமா செல்வமோன்றோ செய்யும் தேவே தேனும் ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடில் ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடில் உலகிற்கு அளவிலானதாகும் சம்பந்தர் அரசும் கூடி செய்த நன்மை அளவுண்டோ தேர்ந்து திருஞான சம்பந்தர் அரசும் கூடி செய்த நன்மை அளவுண்டோ தேர்ந்து பெருஞானமா முனிவர் வியாக்கிரவாத பேரின்பப்பதஞ்சரியும் இருவர் கூடி பெருஞானமா முனிவர் வியாக்கிரவாத பேரின்பப்பதஞ்சரியும் இருவர் கூடி திருவாளன் திருக்கூத்து உலகுக்கெல்லாம் தேடி வைத்தார் அவர் பெருமை செப்பலாமோடி வைத்தார் திருவாளன் திருக்கூத்து உலகுக்கெல்லாம் தேடி வைத்தார் அவர் பெருமை செப்பலாமோ இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா எம்பிரான் பெருந்துரை இருந்திடக் கண்டார் நடந்தவன் வையை முன் சுமந்திடக் கண்டான் நண்பகல் பரியின் மீருந்திடக் கண்டான் திடமருள் கோலம் கடுக்குன்றில் கண்டான் தில்லையில் ஆனந்த நாடகம் கண்டான் விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் மிக்கவன் வாதவோர் வேதி என்றானே விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் மிக்கவன் வாதவோர் பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க 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 அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருந்தரமையினாரே, இந்த சிவஞான சித்தியார் விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே இரண்டாம் சூத்திரம் 135வது பாடல் முதலாக இப்பொழுது உரை செய்ய திருவுருள் கூட்டியும் இந்த இரண்டாம் சூத்திரத்திலே ஜீவர்களாகிய நம்முடைய தன்மையும் நாம் செய்கின்ற வினைகளும் அந்த வினைக்கு தக்கவாறு தேகம் பயம் தெளிவாக கூறப்படும். ஜீவர்களாகிய உயிர்கள் புண்ணிய பாவங்களை செய்து அந்த புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு உடம்பை எடுத்தல், தேசம் கிடைத்தல், ஊர் கிடைத்தல், தேசம் கிடைத்தல், ஊர் கிடைத்தல், தேகம் கிடைத்தல், அப்புறம் அது அனுபவிக்கப்படுகின்ற பலன்கள் கிடைத்தல் ஆகிய எல்லாமே அந்த உயிர்களுக்கு செய்த வினையின் காரணமாக சிவன் தருகின்றான். சைவ சித்தாந்தி அல்லாத மற்ற சமயவாதிகள் அச்சு மாறாது என்பது அவருடைய கொள்கை. அச்சு மாறாது என்று சொன்னால், இப்பொழுது மனிதனாக இருக்கிறவன் ஏதோ ஒரு காரணத்தினாலே புண்ணிய பாவத்தினாலே அடுத்தாற்போல ஜென்மம் எடுக்கிறான்னா அந்த ஜென்மமும் மனிதனாகவே வருவான் என்பது மற்ற சமயவாதிகள் கொள்கை. நம்ம சைவ சித்தாந்தம் அப்படி அல்ல. மனிதனாயிருக்கிறவன் தெய்வமாகவும் ஆகலாம், மனிதனாயிருக்கிறவன் மிருகசாரியாக பட்சிசாரியாகவும் பிறக்கலாம். எழுவகப் பிறப்பு, நால்வகத் தோற்ற எழுவகப் பிறப்பு, 84 லட்சம் யோனி வேதங்களிலே அந்த ஆன்மா செய்த பாவத்துக்கு தகுந்தாற் போல புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல உடம்பை தருகிறான். அது நம்முடைய சிவபுராணத்தில தெளிவாகவே சொன்னாரு. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் செல்லானங்கை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த. இதுலயே அது அச்சு மாறாதுங்கிற அடுத்த சமயவாதி சொல்லுகிற கொள்கையை மறுத்து இதுல சொல்லிவிட்டார். அதனால இப்பொழுது மனிதனாய் இருக்கிறவன் அடுத்தாற் போல அதிக பாவம் செஞ்சான்னா பூச்சி குழுவாக பச்சி சாதியாக மிருகங்களாக அப்படி உருவத்தை. அது நம்முடைய வரலாறுகள்ல நிறைய இருக்கு, வரலாறுகள்ல நிறைய இருக்கிறது. இப்போ குரு இருந்த துறையில பிரகஸ்பதி தகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. குரு இருந்த துறையில பாண்டி நாட்டுல குரு இருந்த துறையில பிரகஸ்பதி வியாழ பகவான் ஒரு வனத்திலே தவம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போது ஆகையால் அந்த வனத்துக்கு பக்கத்துல குடியிருந்த ஒரு வேளாளனுடைய புள்ளகள், 12 புள்ளகளும் அந்த வனத்திலே சென்று விளையாடியது. விளையாடிய போது அந்த குருவாயால தவத்துல தாடி முதலானவற்றோடு அப்படி இருக்கும் போது அவரை கண்டு கல்லையும் மண்ணையும் வாரி வீசினார்கள். அப்படி வீசின உடனே அவர் கண் திறந்து பார்த்து, நீங்கள் பன்றி குட்டிகளாக பறக்க கடவுள்தான். அப்புறம் பன்றி குட்டிகளாக பறந்து விட்டார்கள். அப்புறம் உங்களுக்கு சோமசுந்தர கடவுள் வந்து அருள் வந்து வாருன்னு சொல்லிவிட்டார். அடுத்தார் போல பெரியவர்கள் சாபம் போட மாட்டார்கள், போட்டால அப்புறம் அனுக்கிரகத்தை தீக்கிடுவார். சிறியவர்கள் சாபத்தை போடுவான், அனுக்கிரகம் பண்ண தெரியாது. சாபம் போட்டாலும் பலிக்காது வேற, அது வேற. குணமென்னம் கொன்றேன் என்றார், இப்படி கடமையையும் காத்தல் அறிவு என்றார் போல கோபத்தினால சாபத்தை போட்டாரு. உடனே உங்களுக்கு சோமசுந்தர கடவுள் வந்து அனுக்கிரகம் பண்ணுவார்னு மறுபடி அனுக்கிரகம் பண்ணினாரு. அதே போல பன்றி குட்டிகளாக பிறந்தார்கள். வனத்திலே 12 குட்டிகளும் தாய் தந்தையை இழந்து பிறந்த மறுநாளே தாய் தந்தையை இழந்து பாண்டியன் வேட்டைக்கு சென்றான். அந்த 2 பன்றியையும் கொண்டு விட்டான். அந்த 12 குட்டிகளும் அதனால வெயில்ல வதங்கி கத்தியது. தாய் இல்லாமையினாலே பால் இல்லாமையினாலே கத்தியது. அது அப்படியே சொக்கநாதர் மீனாட்சி அப்படியே சாயங்கார ஹெலிகாப்டர்ல அப்படி போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பன்றி குட்டிகள் கத்துற சத்தம் கேட்டுது. உடனே சொக்கநாதர் என்ன பண்ணார், மீனாட்சியை வந்து அந்த ஹெலிகாப்டர்ல இருக்க சொல்லிவிட்டு அவர் கீழே இறங்கி அவர் பன்றி உருவம் எடுத்த அவரே பன்றி உருவம் எடுத்து தாய்ப்பன்றியாக அந்த 12 குட்டிகளுக்கும் பால் கொடுத்தார். அது வேவத்திரிபுரஞ்செற்றவில்லி வேடுவானாய் கடி நாய்கள் சூழ ஏவர் செயல் செய்கின்ற ஏவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டி ஏவுண்ட வன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி என்று கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கடற்பரிவார் இம்பிரானாவாரே என்று திருவாசகத்துல 2 இடங்களை சொல்றார். ஏனக்குருளைக்கு அருணிதை போற்றி என்றெல்லாம் வருகிறது. அதனாலே அது தாய்மான சுவாமி என்னறிய பிறவிதான் நான்கற் பிறவிதான் யாருமே அறிந்ததுதான் இப்பறவி தப்பினார் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறியலே என்று சொன்னபடியினாலே இப்பொழுது மனிதனாயிருக்கிறவன் அதிக பாவத்தை செய்தாலும் அடுத்தாலும் மனித ஜென்மம் வராறான். மாடாகவோ ஆடாகவோ நாயாகவோ நரியாகவோ பூச்சியாகவோ அவன் உருவம் எடுக்கும்படியாக அதை செய்து கொடுக்கிறவன் சிவன். ஆனா அந்த ஆன்மாக்கள் செய்த வினைக்கு தக்கவாறு இப்படி தேகங்கள் மாறி வரும் என்பதை ஒரு ஆறு பாட்டிலே சொல்றார். ஒரு ஆறு பாட்டிலே மற்ற சமயவாதிகள் மறுக்கிறதை சொல்லி அந்த ஆறு பாட்டிலே இந்த மாதிரி அச்சு மாறாது, மனித அச்சு மனிதர் அச்சுக்கு அச்சு வச்சிருக்கிறான், மனிதனா இருக்கிறவன் மற்றபடி மிருகமாகவும் வரலாம், பச்சியாகவும் வரலாம், தேவர்களாகவும் போகலாம். இப்படி பல வகையாக சொல்லப்படுவதிலே இப்படி பாவபுண்ணியத்தினாலே உருவம் மாறிவரும் என்பதை ஒரு அஞ்சு பாட்டில் ஆறு பாட்டில சொல்றாரு. அதே சிப்பினாய் மாற வேறு சிலர் விதியாலே கண்மால் வைப்புறும் யோனியெல்லாம் மாறி வந்திடா அவங்கண்ணின் எப்படி ஆனும் சொன்னேன் எப்படியானும் செய்திக்கு இறை கரி ஆவனன்றே உட்பட முடிந்தேன் எல்லாம் முதல்வன் விதியேயார். அதனாலே இப்படி கண்மத்தினாலே சாபத்தினாலே உருவம் மாறி வரும் என்று நீ சொல்லுவதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று மற்ற சமயவாதி சொல்ல, அதற்கு சித்தாந்தி என்ன சொல்லுகிறார் என்றால், எப்படியானும் செய்திக்கு இறை கரியாவன் என்றே நீ எப்படி சொன்னாலும் ஆன்மாக்கள் செய்கின்ற செயலுக்கு சிவன் சாட்சியாக இருக்கிறான், சிவன் பார்த்து கொண்டிருக்கிறான், சிவன் சாட்சியாக இருக்கிறான். அவன் பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஆன்மாக்கள் செய்த வினைக்கு தக்கவாறு உருவத்தை கொடுப்பான், உருவத்தை கொடுப்பான். அதனால உயர்ந்த புண்ணியம் செய்தவன் மறுபடியும் மனுஷனா பிறந்தான் அர்த்தம் இல்லையில, தேவனாக உயர்ந்த புண்ணியத்தை செய்தவன் மறுபடியும் மனுஷனா பிறக்கிறான்னு அர்த்தம் இல்லை இல்ல. வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தோடு வைக்கப்படும் என்றார் போல, புரியுதா? அதனாலே புண்ணிய அதிகமாக செய்தவன் சொர்க்கத்துக்கு போறான், பாவம் அதிகமாக செய்வன் நரகத்துக்கு போறான். அப்புறம் இரண்டு வினையும் இருந்து பாவம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற அந்த வினைக்காக பூமியிலேயே மற்ற பிராணிகளாக பிறக்கும் என்று இதுல சொல்லி, அதற்கு மேலே அவ்வவ யோனி தோறும் அவ்வவ உலகம் தோறும் செவ்விதன் அறிந்து கண்மன் சேர்ந்திடா சீவன் சேரான். அதையாலே யோனிகள் என்கின்ற உருவங்களுக்கும் உருவம் எடுப்பதற்கும் அதற்கு மேலே இந்த உலகமும் மற்ற இடங்களும் கண்மம் போய் சேராது, செய்த கண்மம் போய் அந்த ஆன்மாவுக்கு சேராது. செய்த கண்மம்னா புரியுதா, நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் தானே வந்து சேராது. ஏன்னா அது சடம் வென என்பது சட பொருள், அதனாலே தானே வந்து சேராது. சீவன் அந்த வினையை சென்று சேராது, அது வந்து சேராது, இது சென்று சேராது. புரியுதா? சீவன் போய் ஒரு பாவத்தை செஞ்சுன்னு வச்சுக்க, பாவத்தை தேடி போகுமா? பாவத்தை செஞ்சு அதுக்கு ஒரு குற்றமான ஒரு செயல், அது ஒரு மிருகமா பறக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த பாவத்தினாலே ஒரு நாயாகவோ கழுதையாகவோ பன்றியாகவோ பறக்குதுன்னு வச்சுக்க, சீவன் போய் அதுல சேருமா? சேராது. ஏன்னா அறிவுடையதுனால சேராது. அதே போல அந்த வினையும் வந்து சீவனை சேராது. வினை சடப்பொருளாகினாலே வந்து சேராது, சீவன் சிற்றடியோடையினாலே சென்று சேராது. சயுஸ்தாந்தம் இதெல்லாம் அடிப்படை, சயுஸ்தாந்தத்திலே அடிப்படை உண்மைகள் விளங்குதா? வினை சடப்பொருளாகினாலே, வினை சடப்பொருளாகினாலே வந்து சேராது, சீதவன் இடத்துல வந்து சேராது, சீவன் சென்று சேராது. அதுல நம்ம நாலடியார்ல வினையானது செய்தவனை சென்று சேரும், வினையானவன் எங்கே இருந்தாலும் செய்தவனை கட்டாயம் சேர்ந்தே தீரும் அப்படிங்கறது நம்முடைய குள்ள சேரும், வினை சேரும். ஆனா அது அவன் எப்படி சொல்றான்னா, கன்று குட்டிகள் மாடுகள் பல மாடுகள் கன்று குட்டிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கன்று குட்டிய பல மாடு கன்று குட்டிகள் இருக்கிறத இந்த கன்று குட்டிய அவிழ்த்து விட்டுட்டோம்னா அது யாருகிட்ட போகும்? அதனுடைய தாய்கிட்ட போய் சேரும், அதனுடைய தாய்கிட்ட போய் சேரும், மற்ற தாய்கிட்ட போவாது, அதனுடைய அம்மா தெரிஞ்சு அது போகும். அது போல வினையானது செய்தவனை சென்று சேரும். அந்த உவைய மறுத்து சித்தாந்தி, கன்று குட்டி அறிவுடையது, வினை அறிவில்ல, நீ சொன்ன ஓமை தெரியல, நீ சொன்ன ஓமை கன்று அறிவுடையது, அதனால சென்று சேருது, வினை அறிவில்லாத சென்று சேரும். அதனாலே சேர்த்து வைக்க ஒரு இறைவன் உண்டு குறுக்கே என்று நம்முடைய செய்வ சித்தாந்தம் சொல்லும். அதைத்தான் அவ்வவ யூனி தோறும் அவ்வவ உலகம் தோறும் செவ்விதின் அறிந்து கண்மன் சேர்ந்துடா சீவன் சேரா. இப்ப திருவானக்காவல்ல வசிக்கிறோமா? நல்ல ஊர், நல்ல ஊர் தானே. சரி, நமக்கு ஏழை இங்க சரியா சம்புகசு சரியான அப்படி நம்ம நடந்துக்கலன்னு வச்சுக்க, தப்பு தவறா நடந்தோம்னா என்ன பண்ணுவாரு? மாத்தி வேற ஊர்ல பாலூர்ல போடுவார். பாலூர்ல போடுவார. அப்ப அந்த பாலூர் உனக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கப்ப அங்க போகணும்னு சொன்னா போமா? நாம போக மாட்டான், நம்ம போக மாட்டோம். அவன் என்ன பண்ண கூட்டுவான், நம்மள கேட்டுக்கிட்டா போடுறேன், போறியாப்பா நானும் கேட்டுக்கிட்டேன், இல்ல ஏதாவது பணம் கொடுத்து மாத்த முடியுமா? அதனாலே உயிர்கள் தானே போய் சேராது, உயிர்கள் தானே விரைய சேராது, வினை தானே வந்து சேராது. இல்ல புரியுதா? அதத்தான் அவ்வ யோனிதோறும் அவ்வ உலகந்தோறும் செவ்விதன் அறிந்து கண்ணும் சேர்ந்திடா சீவன் சேரா இவ்வகை தம்பி சேர்வும் இறைசெயலானார் செய்த எவ்வுருவந்த கண்மால் மாற்றுவன் இறைவந்தானே. அதனாலே செய்த வினைக்கு ஈடாக சிவன் அந்த வினையினுடைய பயனை சேர்த்து வை. அது செய்வானும் செய்வனையும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காக விதித்தவருள் எனக்குண்டே என்பது பெரிய புராணத்திலே சாக்கிய நாயனார் புராணத்திலே தெளிவாக சொன்னார். செய்பவன் செய்கின்ற வினை அந்த வினைக்குண்டான பலன் அதை சேர்த்து வைக்கிற கடவுள். இந்த நாளும் சைவ சித்தாந்தத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பான் மெய்வகையால் நான்காகும் விதித்தவருள் எனக்குண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் என்பது சாக்கிய நாயனார் புராணம். இந்த கொள்கை, இந்த அடிப்படையான இந்த கொள்கை மற்ற சமயங்களுக்கு கிடையாது. இந்த உண்மை தெரியாது, கொள்கைன்னு கூட இல்ல, உண்மை தெரியாது. அதனால செய்தித்தாந்தம் தான் வினை வினை செய்கிறவன் வினை வினை செய்கிறவன் வினையின் பயன் அதை சேர்த்து வைக்கிறவன் செய்தவனுக்கு சேர்த்து வைக்கிறவன் விளங்குதா? இப்போ அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, அவருக்கு தெரியாம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, தெரியாம எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கும் தெரியல எங்கிட்ட விழுந்துருச்சாட்டுன்னு அவரு போயிருவார். அப்படித்தானே கொஞ்ச நேரம் அப்படி இப்படி யோசனை பண்ணி பார்த்து கொண்டு எங்க ஒருத்தர்ல இப்படியா காணா போச்சு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வருத்தமா தான் இருக்கும். அப்புறம் சரி பண்ணிக்குவாரு, அப்படித்தானே பண்ணுவோம், பண்ணிக்கிறோமா? எடுத்தது அவரு தெரியாதா? எடுத்தது பாவமா புண்ணியமா? பாவம் தானே. சரி, இந்த பாவத்துக்கு பலன் உண்டா இல்லையா? உண்டு 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 உண்டு. நீ 1000 ரூபாய தெரியாம எடுத்தியா, ஓம்போயில இருந்து அடுத்தாப்புல இன்னொருத்தர் 2000 எடுத்துருவான். புரியுதா? என்ன விளங்குதா? அது முடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும் என்பது. அதுபோல நாம் ஒரு பாவச்செயலை செய்தோமானால் அந்த பாவச்செயல் நமக்கு கட்டாயம் வரும். ஆனா எப்படி வரும்? இப்ப எடுத்தது அவருக்கு தெரியாது, அந்த பாவம் வந்து நம்மள தானே சேராது. இந்த எடுக்கிறத திருடுனத சிவன் பார்த்து கொண்டிருக்க, பார்த்து கொண்டு வந்து அவர் வாங்கில இருந்து பணம் எடுத்தியா, அதுக்கு ஓம்பாவில இருந்து 1000 எடுத்தியா, அதுக்கு 5000 or 2000 அது எப்படி போடுவான்னு தெரியல, வட்டி முதல்ல சேர்த்து போட்டாலும் போடுவான்னு சொல்ல முடியாது. இல்ல விளங்குற, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதைத்தான் குமரகுரு சுவாமி நீதிநீதி விளக்கத்துல வஞ்சித்து ஒழுகும் மதியிலி காடினார். வஞ்சித்து ஒழுகும், வஞ்சித்துன்னா புரிய, பிறரை ஏமாற்றி வஞ்சகமாக திரிகின்ற அறிவில்லாதவர்களே மதியிலிகள் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன். திருட்டுத்தனமான வச்சிருப்பாங்க, அப்படி சொன்னதை அவங்களுக்கு தெரியும். திருட்டுத்தனமா அலையிறமா? ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து திருடி விட்டோம், திருட்டு விட்டோமா? திருடி விட்டோம்னு நீ சந்தோஷப்படாது. அவர்களுக்கு தெரியாம எடுத்துட்டோம்னு நீ சந்தோஷத்தை அடையாது. எல்லாருக்கும் தெரியாம ஒருத்தர் இருக்கிறேன், யாருக்கும் தெரியாம ஒருத்தர் தான் அவன் கட்டாயம் பார்த்துக்குவான். வஞ்சித்துழுக மதியிலியாள் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன். வஞ்சித்த யாவரையும் வஞ்சித்த எங்கும் உடன் ஒருவன் காணுங்குள் என்றி அங்கம் குறைவது அறிவுறு. எல்லா இடங்களிலும் இருந்து எல்லாரையும் கண்டு கொண்டிருக்கிறவன், எல்லாரையும் அதைத்தான் சித்தியார்கள் கூட காண்பவன் சிவனேயானால் எல்லாரையும் பார்க்கிறான். எல்லாராலையும் அவனை பார்க்க முடியாது, எல்லாராலையும் அவனை பார்க்க முடியாது, எல்லாரையும் அவன் பார்க்கிறான். அதான் கடவுள் தன்மை. சித்தியார்ல பின்னாடி வருது 9வது யுகத்துல சிவபெருமான் எங்கேயும் இருக்கிறான் இல்லவா, எல்லா இடங்களையும் இருக்கான்ல, அப்படித்தானே நீங்க சொல்றீ? அங்குங்க நான் அதுபடி சரி 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 எங்கு இருக்கிறானா எல்லாரும் பார்க்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். எங்கு இருக்கிறான் என்று சொன்னால் எல்லாரும் பார்க்கணும்ல அப்படின்னாரு. அப்படி போட்டு எங்குந்தான் நரேந்திர சிவன் என்றானாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்னா எல்லாரும் பார்க்கணும்ல அப்படின்னு போட்டு வாசம் வாசம் நீங்க சொல்றது இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கி இருளாகும். எப்படி சொன்னாரு தெரியுமா? எடுத்தாப்புலே சூரியன் எல்லா இடத்துல இருக்கிறா ஒரு இடத்துல இருக்கானா? எல்லா இடத்துல இருக்கிறான்ல. ரெண்டு கண்ணும் தெரியாதவனுக்கு சூரியன் தெரியுமோ? ரெண்டு கண்ணும் தெரியாதவனுக்கு சூரியன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், கண்ணு இல்லாதவனுக்கு சூரியன் தெரியாது. அது போல ஞானம் இல்லாதவனுக்கு கடவுள் தெரியாது. எங்கும் தான் அறிந்து சிவன் என்றான் ஆகி எல்லாரும் காணவே வேண்டும் தான் இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கி இருளான். ஈசன் அருள் கண் இல்லாருக்கு ஒளியாயே இருளா, ஒளியாயே இருளா. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியா இருக்கு. திருவாதகத்துல நல்ல விளங்குற. ஆகையினாலே எல்லா இடங்களிலும் சிவன் நிறைந்திருந்து எல்லா உயிர்களையும் கண்டு கொண்டு அந்தந்த உயிர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்களை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு தகுந்தாற் போல இவ்வகை தம்மி சேர்ந்து இற செயலானார் செய்த எவ்வொருவும் தம் கண்மால் மாற்றுவன் இறைவன்றானே. அந்தந்த உயிர்கள் செய்த கண்மத்தை கணக்கு வச்சு அந்த கண்மத்துக்கு தகுந்தவாறு அவன் உருவத்தை மாற்றுவான். உருவத்தை கரிக்குருவிக்கு உபதேசித்த வடலத்திலே கூட இந்த உண்மை வருது. ஏதோ திருவிளையாடல் புராணத்திலே கரிக்குருவி ஒரு மரத்திலே இருந்தது பாண்டி நாட்டிலே. அது காக்கைகளால குத்துப்பட்டு கரிக்குருவி காக்கை குத்து காக்கைகளால பச்சிகளால குத்துப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒரு மரத்துல இருக்கும்போது அந்த வழியா ஒரு புலவன் வந்தான். ஒரு புலவன் வந்தான் உட்கார்ந்தான். அங்கே ரெண்டு பேர் வந்தான். அந்த ரெண்டு பேருக்கிட்ட பேயிருந்தான். இந்த மாதிரி முதல் விஷயத்தரும் அவ்வளவு விசீடமானது பூலோக கைலாயம். அது தரிசித்தவர்களுக்கெல்லாம் முத்தி, அங்க பிறந்தவர்களுக்கும் முத்தி, முதலனுக்கு கேட்டாலே முத்தி. சிவபெருமான் ஆட்சி செய்த நகரம், மீனாட்சி ஆட்சி செய்த நகரம், முருகப்பெருமான் ஆட்சி செய்த நகரம். அப்படி மதுரையை பார்த்தாலே புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம் அப்படின்னு மதுரையை பத்தி பிரசங்கம் பண்ணாராம். அந்த வழி போக்கரா இருக்கிற புலவர் அதை கரிக்குருவி கேட்டுதான். கரிக்குருவி பரத்துல இருந்து கேட்டுதா. அது முன்ன ஜென்மத்துல மனுஷனா இருந்து ஒரு பாவத்தினால கரிக்குருவியா பிறந்துச்சான். அதுக்கு அந்த உணர்வு இருந்து மறுபடியும் கோயில போய் சுத்தி 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 வந்தது. கோயில போய் அது என்ன பண்ணு சுத்தி சுத்தி வந்தது. அப்புறம் மீனாட்சி சொன்னா அந்த மாதிரி ஒரு சுத்திக்கிட்டே இருந்தது, அதுக்கு ஒண்ணும் பண்ணாம இருக்கிறியே அப்படின்னு வீட்டுக்காரன் சொல்ல, அப்புறம் வீட்டுக்காரர் கூப்பிட்டு அந்த கரிக்குருவி உட்கார வச்சு உபதேசம் பண்ணார். கருங்குருவிக்கிறது அப்படியே ஐயோ திருவாக அவர் ஒரு சமாச்சாரமா இருப்பதுனால அவ்வளவு கண்ணம் கருத்துமா சொல்றாரு. யாரு ஒரு சமாச்சாரம் கருங்குருவிக்கன்று கரிக்குருவிக்கு உபதேசித்த உடலம் திருவிளையாடப்பாடு சொந்த ஒரு சமாச்சாரம்.
சரி சரி சரி.
அதனால இவ்வொருவன் தன் கண்மால் மாற்றுவன் இறைவந்தானி. மாறிய உருவம் அல்லா வருவதெங்கே நின்றெண்ணின் கூறிய சூக்குமத்தா முருவனி குறியொன்றெண்ணின் வேறொரு குறியாமாரம் வீரசங்கிலியும் ஆகும் தேரினி உருவனால் இச்செயலாலும் சிவனாலாம். அதனாலே இந்த உருவம் எல்லாம் மாறி வருவது எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டாயானால் இந்த உருவத்துக்கு தூர உடம்பா இருக்கிற இந்த உருவத்துக்கு சூக்கும உடம்பு என்று உண்டு உண்டு. சூக்கும உடம்பு என்று உண்டு. உயிர் தனியா இருக்காது, உயிர் தனியா இருக்கும். இதை யாரும் பார்த்ததில்லை. இப்படி சாத்திரங்களால் மூலமா தான் கேட்டுக்கணும். உயிர் தனியா இருக்கு சூக்கும உடம்புக்குள்ள. சின்ன பட்டகத்துல போட்டு வச்சிருக்காங்க சார். அதுக்கு மேலதான் தூள உடம்ப கொடுக்கறோம். அது வஞ்சகஞ்சுகம்னு கூட சொல்றது பின்னாடி வருது. அதனால அந்த சுக்கும உடம்ப வச்சுதான் தூள உடம்ப கொடுக்கறான். சுக்கு உடம்ப இன்னொரு உடம்புக்குள்ள புகுத்துறது. உயிரை தனியா புகுத்துறது இல்ல, உயிரை தனியா இருக்கிறது இல்ல. அந்த உயிருக்கும் சுக்கும உடம்புன்னு கொடுத்துருக்குறான். அந்த சுக்கும உடம்புல இருந்து இந்த தூள உடம்புகள் எல்லாம் வரும் என்று சொல்லி அதற்கு ஓமை. அதனால புண்ணு ஒன்றாக அதுல பல வகையான ஆபரணங்களை தட்டான் செய்வது போல சிவபெருமான் ஆகிய தட்டான் இப்படி செய்கிறான். பல வகையான உடம்புகளை தருகிறான் என்று சொல்லி அதற்கு மேலே உருவேனில் குறியொன்றின் ஒரு சூக்கும் உடம்பிலிருந்து பல தூர உடம்புகள் எங்கும் தோன்று என்பது சர்க்காரியவாதிகள் ஆசங்கை. அதாவது ஒரு காரணத்திலிருந்து பல காரியங்கள் தோன்றா என்பது விடை. தன்மாத்திரைகள் ஐந்தும் மனம் புத்தி அகங்கார எண்ணம் மூன்றும் சேர்ந்தது சூக்கும் உடம்பு. தன்மாத்திரைகள் ஐந்தும் மனம் புத்தி ஓசை பருஷம் உருவன் சுவை ஒளி தன்மாத்திரைகள் அந்த தன்மாத்திரைகள் ஐந்தும் மனம் புத்தி அகங்காரம் எண்ணம் மூன்றும் சேர்ந்தது சூக்கும உடம்பு. அது புரியட்டகாயம்னு சொல்றது. அது புரியட்டகாயம் என்று சொல்லுவது அவற்றுள் சத்தம் பருஷம் உருவம் ரஜம் கந்த எண்ணம் தன்மாத்திரைகள் ஐந்தும் சூக்கும பூதங்கள் எனப்பட்டு பிரிவு முதலிய ஐந்து பூதங்களுக்கும் காரணமாயிருக்கும். இத்தூல பூதங்களால் உண்டாவன தூர சரீரங்கள். இத்தூல சரீரங்கள் அழியும் பொழுது சூக்கும உடம்போடு கூடிய சூக்கும பூதங்களில் இருந்து தூல பூதங்கள் உண்டாகி இவற்றால் வேறு பல தூல உடம்புகள் உண்டாகும். அதனால் ஒரு சூக்குமிருந்து பல தூள உடம்புகள் தோன்று என்பது சர்க்காரிவாதத்துக்கு மாறன்று. ஒரு பொல் ஆரம் வீரசிங்கிரி முதலிய பல வகை ஆபரணங்கள் தோன்றுவதற்கு காரணமாயிருத்தல் போல ஒரு சுக்கு உடம்பு பல வகை தூள உடம்பு தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும். அதற்கு மேல இன்னொரு உண்மை சொல்றாரு, சுக்குமங்கிட்டு தூளம் தோன்றிடா சுக்குமத்தின் ஆக்கிய உடல் கிடப்பது என்று உடல் ஆக்கும் தன்மை கூக்கிய சக்தி உண்டா உடற்றரும் காலமற்று நீக்கிய மரம்பின் வேறோர் நீர் மரம் கெடுத்துமாகூர். அதனால சுக்கும உடம்பு கெடாது, சுக்கும் உடம்பு தூள உடம்பு கெட்டு போகும், சுக்கும் உடம்பு கெடாது. அது எது போலன்னு அதுக்கு ஒரு உண்மை சொல்றாரு. அது எப்படி என்றால், ஒரு மரத்தை அடியோடு வெட்டி விடுகிறோம் என்று, அடியோடு வெட்டி விடுகின்றோம் என்று சொன்னால் அது வேறு இருந்து அடிமரம் இருந்து பூமி மட்டமா மரத்தை வெட்டிட்டு வச்சுக்கோ, அது என்ன பண்ண மறுபடியும் ஆகையால வேறு இருப்பதனால மறுபடியும் ஆகையால வேற ஒரு மரத்தை உண்டாக்குது. அது போலோங்கிறாரு. இப்படி விதிப்படி சூக்குமத்தை உருவரும், விதிப்படி சூக்குமத்தை உருவரும் வினையால் இங்கே உதித்திடா உருவமாக உருவரும் மரங்கள் வித்தில் கதித்தடு மரபு வித்தும் களியும் பின் களியும் சூக்க மதிக்கெடு கலைகள் போல வருவது போவதாமே. அதாவது முதல்வனுடைய ஆணையினாலே விதிப்படி உருவங்கள் உண்டாகும், அது வினையினாலே உண்டாகும். அதனால இது வந்து மரங்கள் வித்திலே தோன்றுவது போல, மரங்கள் வித்திலே தோன்றுவது போல, மரங்கள் வித்திலே தோன்றுவது போல வரும். அதற்கு மேல வித்து அழிந்து போனால் மரம் எப்படி தோன்றும் என்று கூட ஒரு கேள்வியை கேட்கிறான். அதுக்கு சொல்றாரு, அது முற்றுமை அல்ல, அது சூக்க மதிக்கெடு கலைகள் போல வருவது போவதாமே. சந்திரனுக்குரிய 16 கலைகளிலே 15 கலைகள் போக ஒரு கலை அவன்கிட்ட மிச்சமா இருக்குமா? சந்திரன் 16 கலை, அந்த 16 கலையில 15 கலையும் போயிரு அமாவாசைக்கு. அமாவாசைக்கு எல்லா கலையும் போய் சூரியனோட சேர்ந்துடுறானா, சூரியனுடைய ஒளிக்குள்ளும் அடங்கி போறது. ஆக ஒரு கலை இருக்குமா, மறுபடியும் ஆகையால ஒன்றொன்றா மற்ற கலைகள் வருவது போல சூக்கும் உடம்புல இருந்து மற்ற ஏற்றுல உடம்போடு உண்டாகும். அந்த ஒரு கலை அழியாது, அந்த ஒரு கலை அழியாது. அது போல அந்த சூக்கும் உடம்பு அழியாது, சூக்கும் உடம்பு அழியாது. அதுக்கு மேல தூளமா உருவனுக்கு சூக்குமம் முதல், கையால தூள உடம்புக்கு சூக்கும உடம்பு முதல், அதற்கு மூலமானதற்கு மூல மோகினி, கையால அந்த மூலத்துக்கு மாயை கையால மூலம், அதன் முதற்றான் மேலதா விந்து, அதுக்கு மூலம் விந்து, அதுக்கு மூலம் சக்தி, அதுக்கு மூலம் சிவ இசையெல்லாம் சாலவென்றாகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது. தூளமா உருவனுக்கு சூக்கும் இந்த தூள உடம்பு தூள பூதங்களால் ஆகுது. தூள பூதங்களுக்கு காரணம் சூக்கும பூதங்கள் எனப்படும் தன்மாத்திரைகளாம். தன்மாத்திரைகள் சூக்கும உடம்பின் கூறு, அதனால் சூக்கும உடம்பு தூள உடம்புகளுக்கு காரணம் எனப்பட்டது. அதற்கு மூல பிரகிருதியின் காரியமான மனம் புத்தி அகங்காரமும் தன்மாத்திரைகள் கூடிய சூக்கும உடம்பாதலின் பிரகிருதி சூக்கும உடம்புக்கு காரணம் எனப்பட்டது. அதற்கு மூலம் மோகினி, அசுத்தமாயிலே தோன்றும் கலையிலிருந்து பிரகிருதி தோன்றுதலால் அசுத்தமாயி பிரகிருதி காரணம் எனப்பட்டது. அதன் முதற்றான் மேலதாவிந்து சுத்தமாய அசுத்தமாயிக்கு காரணம் என்பது. சக்தி சிவம் இவையாம் அலைகளா உயிரில் கண்மத்துக்கீடா தனுக்களை பொருந்தி ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் நின்றன என்பது இச்செய்யுளால் கருத்து காட்டப்பட்டது. தூள உடம்புகள் மாயாகாரியம், சிவன் மாயாகாரியங்களுக்கும் இவற்றின் காரணமான மாயைக்கு அதீதனாய் நின்று இவற்றை காரியப்படுத்துவோனாம். ஆகையினாலே இதனுடைய முடிவு உண்மை என்னவென்றால், சூக்கும் உடம்பு என்று ஒன்று உண்டு. அந்த சூக்கும உடம்பின் மூலமாக தூள உடம்புகள் வரும், தூளம்னா இப்படி பெரிய உடம்புகள் வரும். அந்த வருவதற்கு காரணம் வென, அந்த வினைக்கு தக்கவாறு உடம்பை கொடுக்கிறவன் செவ்வான். நல்ல விளங்குதா? அதற்கு மேலே 141 பாட்டு, எல்லாம் அறன் விதி என்று சொன்னேன், எல்லாமே சிவனுடைய விதி என்று சொன்னேன். உயிர்கள் அனுபவிக்கப்படுகின்ற இன்ப துன்பங்களை எல்லாம் கூட்டி வைக்கிறவன் சிவன் என்று சொன்னேனா? முன்னையே சொன்னேன், அறன் விதி அருளதென்றே அறைந்தான் அதுவும் முன்னே தரை நரக அருந்துறக்கம் தனு கரணாதி எல்லாம் வருவதும் செய்து அனாதி மலங்களின் மருந்தார் தீர்த்து பரகதி எதுவும் தந்து பாதவங்கையும் சூட்டு. சிவன் என்ன செய்கிறார் என்றால், உயிர்கள் பாவம் பண்ணியிருந்தார் போல் உடம்ப கொடுத்து உலகத்துல வாழ வைக்கிறான். அதிக பாவம் பண்ணின உயிர்களை நரகத்துக்கு செலுத்துகிறான், புண்ணியம் பண்ணின உலகத்து உயிர்களை சொர்க்கத்துக்கு செலுத்துகிறான், இருவர செய்த உயிர்களை இந்த உலகத்துல படைக்கிறான், அப்புறம் பாவம் அதிகமா செய்த உயிர்களை பிராணியாக பச்சை ஜாதியாக பூச்சி உழுக்களாக படைக்கிறான். இப்படி எல்லாம் செய்கிறான். செய்கிறானா? எல்லாம் தரை பூமி நரகம் அதன் தொடக்கம் தனு கரணாதி எல்லாம் வருவதும் செய்து அனாதி மலங்களையும் மருந்தாற்றிருத்து. அதனாலே இப்படி பூலோகம் சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்கிற மூன்று உலகங்களில் இருந்த உயிர்களே அலையிட்டு அந்த அனாதிமலமாய் இருக்கிற ஆணவ மலத்தை இப்படியெல்லாம் அலைந்து திரிந்து காலம் கழித்து அந்த ஆணவ மலத்தை தீர்த்து ஆணவ மலமாகிய நோயை இந்த மருந்தினாலே தீர்த்து. எந்த மருந்து? இப்படி பறக்க வச்சு இறக்க வச்சு கஷ்டப்பட வச்சு உலைய வச்சு அலைய வச்சு. ஐயோ, சாமானியம் உள்ள இந்த ஆணவ மலத்தை சிவனாலேயே அடக்க முடியாம தான் அத்தனை பேரும் அடக்கிறான். ஆணவ மலத்தைப்பா சாமானியம் அடக்க முடியும், சிவனே கஷ்டப்பட்டு தான் அடக்கணும். இவ்வளவு வேலை செஞ்சு இப்ப உங்களுக்கு ராவணனை ஜெயிக்க ஆறு வந்த ராவணனை கொல்ல ஆறு வந்த ராமன் வந்தான் அவன் ராட்சசன் அக்கிரமம் உடையவன், அவனை கொள்றதுக்கு விஷ்ணு வந்தார. சரி, ஆணவ மலமாகி சூரனை கொல்ல ஆறு வந்தார், சிவனே வந்துடும். வேற ஒருத்த வந்திருந்தா கொல்ல முடியும். சூரனை அடக்க முடியுமா? கொல்லவில்லை, அது வேற. சூரன் அடக்க முடியுமா? ஆணவ மலம் சூற பண்ணும், ஆணவ மலம் சூற பண்ணும். இப்ப நம்ம சமாசாரம் தான் இப்ப சொல்றதெல்லாம் பூரா நம்ம கதை தான். நம்ம கதை தான் புரியுதா? உயிர்கள் நம்முடைய செயல்கள், செயல்களால் வருகின்ற பலன்கள், அந்த பலன்களை கூட்டி வைக்கிற கடவுள். நல்ல விளங்குதா? செயல், செயல்களுக்குண்டான பலன்கள், பலன்களை கூட்டி வைக்கிற கடவுள். இந்த உண்மைகளை இந்த இரண்டாம் சூத்திரத்துல இப்படி விளக்குகிறார். அது அந்த சிவஞான போதம் அவையதானை ஆயுதனை போக்கு வரவு புரிய ஆணையும் நீக்கமந்தி நோக்கு மந்தை. இந்த மூணு வரிக்கு தான் இந்த வழக்கம்.